வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்து நாங்கள் கடன் செல்ல போறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 8:22. ஆதியாகமம் 8:22.
பூமியில் உள்ள நானளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைகாலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார்.
தேவன் இந்த காரியத்தை சொல்லுகிறார். பூமியில் உள்ள நாளளவும் என்ன செய்கிறது? விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைகாலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். சரி, அப்ப இது பழைய ஆட்களுக்கு எந்த கட்டத்திலே எந்த இடத்திலே இது சொன்னது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புதியவர்களுக்கு இது தெரியாது. என்ன நடந்தது, எது காரியம், ஏன் இப்படி சொல்லப்பட்டது என்ற காரியத்தை தெரியாது. ஆகவே அது சொல்லப்பட்ட காரியத்தை சுருக்கமாக நாங்கள் திறந்து செல்ல விரும்புகிறேன். அங்கே ஜனங்களை தேவன் உருவாக்கி அந்த ஜனங்களை தேவன் வழிநடத்தி வரும்போது அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விருப்பம் இல்லாத, தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்து தேவனுடைய இதயத்தை விசனப்படுத்துற அளவுக்கு இந்த ஜனம் நடந்து கொண்டார். இதனால் இந்த தேவன் இந்த பூமி அனைத்தையும் மிருக ஜீவங்கள் தொடக்கம் எல்லாவற்றையும் முழுவதுமாய் அழிக்க அவர் தீர்மானம் எடுக்கிறார். எடுத்தபோதுதான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆகவே நோவாவின் குடும்பத்தை அவருடைய மனைவி, அவருடைய மூன்று பிள்ளைகள், மூன்று அவருடைய மனைவிகள், மொத்தம் 8 பேர், 8 பேரை தவிர மற்ற ஒருவரையும் அந்த இடத்திலே பிள்ளைக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா எல்லா காட்டு மிருகங்களையும் தேவன் அங்கே கூட்டி சேர்த்து கர்த்தர் கதவை அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறார். இப்படியே நடந்த வேளையில மழையை அந்த நாட்களில் பெய்யவில்லை, மழையை ஜனங்கள் காணவில்லை. நோவா சொல்கிறான் மழை பெய்ய போது, வெள்ளம் பெறப்போது, அழிக்கப்பட போறது, இதை குறித்து மக்கள் சிரித்தார்கள், பகடி பண்ணார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னாலும் இதே காரியத்தான் இன்றைக்கு உலகத்திலே சொல்லுகிறார். இது எத்தனை வருடமா சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள், ஆனால் நிச்சயம் அவர் வருவார். அப்படி மழை வந்தபோது பூமியெல்லாம் பிளந்து தண்ணி வந்து மழை வந்து எல்லாம் அழிக்கப்பட்டது. இந்த நோவா செய்த கொலைக்கு பிரவேசித்தவர்கள் மாற்றம் காப்பாற்றப்பட்டார்கள். ஆகவே பிறகு வெள்ளம் பற்றி வந்த வேளையிலே ஒரு காரியம் நடக்கிறது. எல்லாம் வெள்ளம் பெற்று விட்டது, காகத்தை விடுறார், திருப்பி புறா விடுறார், அவரியை வெள்ளம் பற்றினொண்டு அவள் எல்லா காட்டு மிருகங்களையும் எல்லாரையும் வெளியிலே வருகிறார்கள். வந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு பலியை அவன் செலுத்துகிறான். அதை தேவன் சுகந்த வாசனையாய் நுகர்ந்தார் என்று சொல்லப்படுது. அப்படி நுகர்ந்த வேளையில்தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். இன்னது உள்ளத்தில் சொன்னார், பூமியில் உள்ள நாளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைகாலம் மாரிகாலம் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இதிலே தேவன் ஒரு நித்திய உடன்படிக்கையை தேவன் செய்கிறார். நீங்க அடுத்த அதிகாரத்திலே பார்த்தால் தேவன் ஒரு நித்திய உடன்படிக்கையை செய்கிறார். இதை என்ன உடன்படிக்கைன்னு சொன்னால், இனிமேல் இந்த பூமியிலே வெள்ளத்தினால் பூமியில் ஒன்றை நான் அழிப்பதில்லை என்று அவர் சொல்லிவிட்டு அங்கே ஒன்று செல்கிறார். மேகத்தின் மேலே வானவில்லை அவர் தேவன் உருவாக்கிறார். அதான் இன்றைக்கு நாங்கள் காணப்படுறதான பல வர்ணங்களை காணப்படுறதான வானவில். ஆகவே அவர் தேவன் வானவில்லை உருவாக்கி விடுகிறார். அதை காணும் போனதெல்லாம் அவர் நித்திய ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த மனுஷர்களையும் மிருகங்களையும் வெள்ளத்தினால் முழுவதுமாய் பூமியை அளிப்பதில்லை என்று சொல்லுகிறார். இதில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு காரியம் என்ன சொன்னால், விதை என்ற காரியத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே விதை என்ன சொல்லப்படுகிறது, புதிய ஏற்பாட்டிலே விதை என்றால் என்ன காரியத்தை சொல்லப்படுறது, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதியை குறித்து என்ன காரியத்தை அங்கு விளங்கப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறார், அதை உவமைகளாய் தேவன் எப்படி பேசியிருக்கிறார் என்று கிட்டத்தட்ட 5 காரியங்கள் இருக்குது. ஆனால் கூடுமானவரை 2 காரியங்களை அதிகமாய் பார்த்து மற்ற காரியங்களை சுருக்கமாய் பார்த்து நான் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே தேவன் ஆரம்பத்திலே உருவாக்கும் போது இந்த பூமியை சகல பூண்டுகளையும் விதைகள் தரும் கனி மரங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அது உங்களுக்கு ஆகாரமா இருப்பது, மிருகங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆகாரமா இருக்கிறதுதான் தேவன் உருவாக்கினார். அவர் மனுஷன் சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறதுக்கு தேவன் என்ன செய்யறார், கனிகளை உருவாக்கி இருக்கிறார். அப்ப இதெல்லாம் நடந்த போது கனிகளை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, இன்னைக்கு புது புது வருத்தங்க இல்லையா, அந்த சாப்பிடுச்சு சாப்பிட்டா சுகர் வருத்தம், இந்த சாப்பிட்டு சாப்பிட்டா கொலஸ்ட்ரோல், இந்த சாப்பிட்டா இன்னும் அநேக ஏதாவது ஒன்று எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருத்தங்களும் புது ஒரு வருத்தங்களையும் கண்டுபிடிச்சுதான் செய்து கொண்டிருக்கார். ஆனால் தேவன் உருவாக்கினது கனிகளை அவர் சாப்பிடும்படியா அவர் உருவாக்குறார். சரி, அது மட்டுமில்ல, ஆதியாகமம் 2 பார்த்தால், 5 வாசிக்கத்திலே பார்த்தால் அங்கே மழை இன்னும் பெய்யவில்லை. ஆகவே அதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே எந்த தேவன் விதைத்து உருவாக்கின விதைகள் ஒன்றும் முளைக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் என்ன செய்தார், மூடு பனியை உருவாக்கினார். அது நனைந்த போது என்ன நடந்தது, பைபைகள் கனிமரங்கள் எல்லாம் தன் தன் விதையை அங்கே உருவாக்கியது. ஆனால் இது நடந்த பிறகு தேவன் கனிகளை புசிக்கும்படி சொன்னார். ஆனால் ஒரு கனியை புசிக்க வேண்டாம் சொன்னார், புசித்தால் பாவம் பூமியிலே வந்தது, அவன் ஏதன் தோட்டத்தை விட்டு அவர்கள் திரட்டப்பட்டார். அப்ப அவரே ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியிலே முள்ளும் குறுக்கும் முளைக்கும். அப்ப ஆண்டவர் உருவாக்கும் போது முள்ளை குறுக்கையும் உருவாக்கவே இல்லை. இந்த முள்ளு குறுக்க பார்த்தால், இந்த முள் பிறங்கள் அதிகமாய் பார்த்தால், இந்த யூரோப்ப நாட்டில் நீங்க பாத்துருங்களா, முள் பிறங்கள் அதிகமாய் காண முடியாது. எங்க இலங்கை தேசத்துல பார்த்தால், எங்க பார்த்தாலும் முட்காடுகளை நாங்கள் காண முடியும், இந்தியாவிலே பார்த்தால் காண முடியும். என்ன, அதிக சாபங்கள் அதே காரியங்கள் இருக்கிறதுனால தான் இந்த முட்களும் குறுக்களும் அங்கே முளைக்கிறதை தேவன் அங்கே ஒரு பாவம் செய்த போது இந்த காரியத்தை செய்கிறார். ஆகவே நீங்க சாதாரண நாங்கள் பெரிய வயல்வெளி செய்யல, கொஞ்சமா காணி செய்த நாங்கள் வயதில் விதைத்து ஒரு கால காலத்துக்கு தான் விதைப்போம், மழை பெய்யுற காலத்துக்கு மட்டும்தான் விதைப்போம். 3-4 விதைத்து விட்டு மிச்சம் 6-7 வயல்வெளியை அப்படியே விட்டு விடுவோம். அந்த வயலில் என்ன செய்து விட்டால், 3-4 திருப்பி நாங்கள் உள்ள போன அந்த இடத்துல என்ன இருக்கும், நெருஞ்சி முள்ளுகள் வளர்ந்துருக்கும். நெருஞ்சி முள்ளு விதைக்கிறாங்களா வயல்ல, இல்ல அது வளருது. காரணம் சாபம் வந்ததுனால் இந்த நெருஞ்சி முள்ளுகள் அங்கே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அதுக்கு பிறகு கூட தேவன் மன உருக்கம் உள்ளவர்கள் தேவனாய் என்ன செய்கிறார், எடுக்கத்தவர்கள் ஆதிகாரம் 26 பார்த்தால், ஈசாக்கு விதை விதைத்தான். அப்ப விதை இருந்தால் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் விதைக்க வேண்டும். விதைத்தால்தான் அங்க என்ன செய்ய வேண்டும், அறுவடை செய்ய முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், பூமியிலே விதைப்பும் அறுப்பும். அப்ப நாங்கள் விதையை விதைத்தாதான் அங்கே நாங்கள் அறுக்க முடியும். அதே நேரத்திலே அந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், 100 பலனை பெற்றார். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, 100 பிறந்த ஈசாக்கு, அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் 100 பலனை பெற்றார். ஆகவே அவன் ஐசுவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். காரணம் அவன் விதைக்கிற விதையிலே கர்த்தர் இருந்தால் அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். ஏனென்று சொன்னால், இன்னும் ஜோசப்பை குறித்து பார்த்தால், ஜோசப்பினுடைய சரித்திரத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். இந்த ஜோசப்பு எப்படியான காரியங்கள் இருந்தால், இப்படியா வந்து எகிப்து தேசத்திலே அவர் ஒரு கனவை காணுகிறார், அந்த கனவுக்கான அர்த்தத்தை சொல்லுகிறார். 7 வருஷம் நல்ல விளைச்சல் வருகிறது, அதுக்கு பிறகு கொடிய பஞ்சம் வரும் என்று சொல்லுகிறார். ஆகவே இவனை அதிகாரியா வைத்து அவர் என்ன செய்கிறார், விளைகிற எல்லா காரியத்திலும் 1/5 அங்கே சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வைத்து என்ன நடந்ததால், 7 வருடம் முடிந்த போது தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆகவே இந்த ஜனங்கள் வந்து ஜோசப்பிடத்திலே கேட்கிறார்கள். பின்னும் ஜோசப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டவன், இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இந்த நிலத்திலே நீங்கள் விதைக்க வேண்டும். சொல்லுகிறான், நான் விதை தானியம் தருகிறேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதிலே விதைக்க வேண்டும். விதைத்தாதான் நாங்கள் அறுவடையை பெற முடியும். விதைக்காவிட்டால் அறுவடையை செய்ய முடியாது. அது ஆண்டவர் சொல்லியிருக்கார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார், நீ 6 வருஷம் இளவியாரத்தில் பார்த்தால், 6 வருஷம் நீ வயலை விதைத்து 7ஆம் வருஷத்திலே நீ வயலை விதைக்காதே, நீ ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், 6 வருஷம் விதைத்து 7ஆம் வருஷம் விதைக்காட்டி என்ன நடக்கும், 7ஆம் வருஷம் முடிஞ்சிடும். திருப்பி 8ஆம் வருஷம் விதைச்சு 8ஆம் வருஷம் முடியும் வரை அவள் சாப்பிட வேண்டும். அப்ப நாங்கள் விதைக்கிற விதைகள் தேவ ஆசீர்வாதம் இருந்தா தான் அங்கே ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் 6ஆம் வருஷத்திலே நீங்க விதைக்கிற விளைச்சல் 3 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன். என்னன்னு சொன்னால், நீங்க 7ஆம் வருஷத்துல விதைக்க மாட்டீர்கள், அங்கே சாப்பிட வேண்டும். 8ஆம் வருஷத்துல விதைத்து அது விளைஞ்சு நீங்க அடிச்சு வருமலை நீங்கள் சாப்பிட வேண்டும். ஆகவே நாங்கள் 3 வருஷத்துக்குரிய பலனை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப தேவ ஆசீர்வாதம் ஆண்டவர் இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம், பச்சம் பட்டினியும் தரித்திரமும் எங்கள் வாழ்க்கையிலே வரும். ஆகவே நீங்கள் 7ஆம் வருஷத்திலே கத்தருக்கு நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டியது உன் வயலை. நீ என்ன செய்ய வேண்டாம், விதைக்காமலும் உன் திராஜ செடியை கிளைய நறுக்காமலும் இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறான். தேவன் என்ன செய்வது, அந்த ஒரு வார்த்தையில சொல்லப்பட்டிருக்குது, தேவன் 6ஆம் வருஷத்துல வைக்கும் போது ஒரு அனுக்கிரகம் பண்ணுவார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படி கொடுக்கும் போதுதான் அங்கே நீங்கள் ஆசீர்வாதமாய் விதத்தை 9ஆம் வருஷம் வரையும் நீங்கள் ஒன்று என்னப்படி விரிப்பீர்கள், பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை நீங்கள் சாப்பிடுவீர்கள். அப்ப தேவன் இருந்தால் தான் நாம் விதைக்கிற விதையிலே ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், லேவியாமிரத்திலே திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும், போரடிக்கும் காலம் வரைக்கும், விதைப்பு காலம் வரைக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்ப தேவன் விதைக்கும் போது தேவன் எங்களோடு இருந்தா தான் அந்த அப்பத்தை நாங்கள் திருப்தியாக சாப்பிட முடியும், சுகமாய் இருக்க முடியும். இன்றைக்கு எங்கள் தேசத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு நாங்கள் எங்கள் தேசத்தில் இருப்போம் என்றால், சாப்பிட சாப்பாடு இருந்து சாப்பிட இல்லாததுக்கு படுத்து நித்திர கொள்ளையெல்லாம் இருக்கு, எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று நிம்மதி நம்பிக்கையற்ற நிலைமையில, மருந்து வசதிகள் கிடைக்காத காரியங்கள், இன்னும் எத்தனை காரியங்கள் சபைகள் நடத்துகிற ஒவ்வொருவர்களை நீங்கள் வந்து கேட்டால் தெரியும், அவர்கள் படுற பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள். ஆகவே தேவன் விதைக்கிற விதையிலே அதுவந்த ஆசீர்வாதம் இருந்தா தான் அதை அப்பத்தை நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே நீங்கள் சுகமாய் இருக்க முடியும். இந்த தேசத்திலே உங்களுக்கு எத்தனை விதமா எத்தனை நேரம் உணவை நீங்கள் வேண்டுமானாலும் உண்ணலாம், சுகமா நித்திர கொண்டு எழும்பலாம் இல்லையா. அப்படியான தேசத்திலே தேவன் கொண்டு வந்து, அப்படி தேவன் இல்லாவிட்டால், லேவியாகமம் 26:16 நீங்கள் வீட்டிலே போய் பாருங்கள், பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும். நாங்கள் விதைக்க தேவ ஆசீர்வாதம் இல்லாமல் நாங்கள் ஜெயிக்கிற விதை என்னவா இருக்கும், விருதாக இருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை புசிப்பாக, உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொன்னால் புத்தகத்திலே பார்த்தால் 6 அதிகாரத்தில் பார்த்தால், கிரியனை பற்றி அங்கு சொல்லப்பட்ட காரியத்திலே பார்த்தால், இஸ்ரவேலர்கள் விதைத்தார்கள். அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலுக்கு ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடு கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். அப்ப தேவ ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் நாம் விதைக்கிறது விருதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, சத்துரு எதிரானவர்கள் அதை புதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே தேவன் கிட்டத்தட்ட சபை ஆரம்பித்த 2000 ஆண்டிலே நாங்கள் இருந்து கிட்டத்தட்ட 20-25 பேர் இருந்து தேவனை ஆராய்ச்சி துய்த்து இதன்ற போது தேவன் தெய்வத்தை அந்த நாட்களில் வாசித்த போது சில வாக்குத்தத்தங்களை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நான் பயந்து கொண்டிருக்கேன். இன்னும் ஒரு முறையும் நான் இடையிலே பயந்து கொண்டிருக்கேன். இப்போதும் அந்த வாக்குத்தத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் புத்தகம் 19 அதிகாரம் 29 வசனம். 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 29 வசனம்.
உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள்.
அவை இதே வசனம் 37:30 சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு அடையாளம் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்தில் தானா விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். விதைத்தா தான் அறுக்க முடியும். அதே நேரத்திலே தேவன் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அப்போதுதான் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள், திருப்தியாய் அப்பத்தை சாப்பிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் ஒவ்வொருளும் பாடுபட வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், விதைக்க வேண்டும், தேவ ஆசீர்வாதம் வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாய் தேவன் அதை பல்கி பெருக பண்ணுவார். ஆகவே விதைத்து அறுத்து என்று சொல்லப்படுகிறது. சரி, முதலாவது பார்த்தோம் ஆண்டவருக்கு விதையை குறித்து ஒரு காரியத்தை குறித்து இதுல சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இந்த விதை என்ற காரியத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஒரு காரியத்திலே குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது. 2வது காரியமாக நாங்கள் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் இதுல கை வச்சா பவுல் சொல்லி இருக்கிறார் இந்த காரியத்தை குறித்து. 9வது அதிகாரம் 6-7 8-9-10 அப்படி 4 வசனம் வாசித்தனல்ல.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்.
சரி, இப்ப இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிற காரியம் வேதத்தில் எடுப்படுற காரியங்கள்ல வேதத்தில் வசனத்தை அப்படியே எடுக்கிறது, ஒரு வசனத்தை மட்டும் எடுக்கிறேன். அது முன்னுக்கு என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னுக்கு என்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தனி ஒரு வசனத்தை எடுத்தா தான், இன்னைக்கு ஒரு வசனத்தை படுத்து பிடித்துக் கொண்டு சிலர் நிற்கிறாங்க, ஜீசஸ் ஒன்லி என்று வந்து நிற்கிறாங்க, ஜெகவாண்டி நிற்கிறாங்க, எந்த தனி ஒரு வசனத்தை 144,000 பேர் மட்டும் எடுத்துறேன். அதுக்கு முன்னுக்கு பின்னுக்குள்ள காரியங்களை வாசிக்கிறே இல்ல. இது இதுல அப்ப பவுல் குழந்தைகளுக்கு எழுதும் போது சொல்லுகிறார். எப்படியா சொல்லுகிறார்? பின்னு நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான். இப்ப இதுல இந்த விதையை குறித்து சொல்லும் போது அப்போஸ்தலர் எதை கருத்தா வைத்து எந்த காரியத்தை வைத்து குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கார்? அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. பார்த்தேன்,
அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
எப்படி கொடுக்கிற இடத்துல? உற்சாகமாய். அப்ப இதுல விதியை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது எதை குறித்து சொல்லுகிறார்? தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்தான் இதுல சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 8:9-10 அப்படி வா.
மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி எந்தெந்தைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார்.
வர்த்திக்க செய்வார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணுவார். அப்ப முதல் அவர் என்ன சொல்கிறார்? சிறுக விதைக்கிறவன் சிறுகத்தான் இருக்க முடியும். ஒரு ஏக்கர் விளைச்சா என்ன செய்வோம்? ஒரு ஏக்கருக்கு ஏற்ற விளைச்சல தான் பெற முடியும். 5 ஏக்கர் விளைச்சா 5 ஏக்கருக்கு ஏற்ற விளைச்சல் செய்யும். 10 ஏக்கர் விளைச்சா 10 ஏக்கருக்கு விளைச்சல். அப்ப நாங்கள் எப்படி தேவனுக்கு என்று கொடுக்கிறோமோ அப்படியா தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். இது தேவ சத்தியம். ஆகவே இந்த கொடுக்கறதை குறித்து கொஞ்சம் இதென்றால் சிலருக்கு கஷ்டமா இருக்கும், விருப்பம் இல்லாம இருக்கும். இவர் வந்தா இதைத்தான் சொல்லுவாருன்னு. ஆனா ஒரு கேள்வியை நான் கேட்டா இப்ப எல்லாரும் கையெழுத்துவீங்க. யாருக்கு பெரிய ஆசீர்வாதம் பண்ணும்னு சொன்னா எல்லாரும் கையெழுத்துவோம். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவத்தில் நீ சிறுக விதைத்தான் சிறுக இருப்பாய், பெருக விதைத்தான் பெருக. பெரிய ஆசீர்வாதம் வேணுமென்றால் நாங்க என்ன செய்ய வேணும்? பெருக விதைக்க வேண்டும். சிறுக விதைத்தான் சிறுக ஆசீர்வாதத்தான் பெற முடியும். இன்றைக்கு எங்களுக்கு என்ன விருப்பம் தெரியுமா? சிறுக விதைத்து பெரிய ஆசீர்வாதம் வேண்டும். அது வேதத்துக்கு ஏற்ற முறை அல்ல. அங்கே ஒருபடி மாதம் இருக்குது, அது ரெண்டு அப்பன் சுட்டி அவையில் சாகரத்தான் இருக்கிறாங்க. அவன் சொல்றான், அதில முதலடியை என கொண்டு வா, அதில முதலடியை என கொண்டு வா. அவ கொடுத்ததுனால என்ன நடந்தது? பஞ்சம் பெருமலையும் மா குறையும் இல்லை, என்ன குறையும் இல்லை ஆசீர்வதிக்கு. ஆகவே இந்த கொடுக்கிற காரியங்களை குறித்து அலைய சொன்னா இது பழைய ஏற்பாட்டு முறை, நியாயப்பிரமாணம் இல்லையே. நியாயப்பிரமாணத்துக்கு முதலும் இந்த காரியம் நடந்திருக்கிறது. என்ன சொன்னால், ஆபிரகாம் லோத்துக்கும் பிரச்சனை வந்து அவர் போய் அங்கே சமானத்தரை கத்தரின் தோட்டத்தை போல இருக்கிற தெரிந்து கொண்டு அங்கே இருக்கிறார். அங்கே ராஜாக்கள் வந்து கொள்ளையடித்து கொண்டு எல்லாரையும் கொண்டு போய் விட்டார்கள். இதை ஆபிரகாம் கேள்விப்படுகிறான். அவன் உடனேயா 318 பேர் தாங்கிட்டு 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் சேர்ந்து வந்து அவங்களை யுத்தம் பண்ணி அதை கொண்டு போனாங்க. ஆனால் இந்த 318 கோடிக்கு பஞ்சு பஞ்சா விழுந்து அவர்களை எல்லாம் கொள்ளைத்து தன்னுடைய சகோதரனை அவன் மீட்டுக் கொண்டு வருகிறான். மிகவும் களைப்படைந்து மிகவும் கஷ்டப்பட்டு அவன் வருகிறான். அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 14:20. ஆதியாகமம் புஸ்தகம் 14:20.
உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோஸ்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான்.
சரி, தன் இவன் களைச்சு போய் வருகிறான். சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு அவன் வரும்போது அவன் என்ன செய்தான்? அவன் புறப்பட்டு போய் அவனுக்கு அந்த வேட்டத்தை என்ன சொல்றான்? அவன் ராஜா, அவன் ஆச்சாரியன். அன்ற நாளிலே ஆச்சாரியன் ராஜாவா இருக்க முடியாது. நியாயப்பிரமணத்துக்கு பிறகு பார்த்தால் ராஜா ஆசாரியன் இருக்க முடியாது, ஆசாரியன் ராஜாவா இருக்க முடியாது. ஆசாரியன் செய்யற வேலை ராஜா செய்ய முடியாது, ராஜா செய்யற வேலை ஆசாரியன் செய்ய முடியாது. அப்படி நடந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அப்படி செய்தனால் அவர்கள் தங்களுடைய அரச பதவியை இழந்தவர்கள், துஷ்ரோகம் பட்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம். ராஜாவும் ஆசாரியனும் இருந்தான். ஆனால் மேற்கு தேசத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? இவன் எல்லாத்தையும் போயிட்டு கொண்டு வரும்போது அவன் என்ன செய்கிறான்? அப்பமும் திராட்சை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கிறான். ஏனென்றால் மிகவும் களைத்து போய் இவன் வரும்போது அவனுக்கு உடலுக்கு ஆகறதுக்காக அப்பவும் களைப்புக்கு திராட்சரத்தையும் கொடுக்கிறான். கொடுத்த போது அவர் என்ன செய்கிறான், தன்னுடைய எல்லாவற்றிலும், நான் வாசித்த பகுதியில் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்த மெல்கிசேதேக்கு தசமாவம் கொடுத்தான். ஆண்டவர் சொன்ன அவரை கொடுக்க சொல்லு. யாத்திரா புஸ்தகத்திற்கு நியாயப்பிரமாணம் பெறுதி 20 அதிகாரம் பாரு. எதுக்கு முதலே மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் கொடுத்தது ஒன்றுமே சொல்லல. அவன் எல்லாவற்றிலும், அருமை சொல்லாத முறையில அவன் எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்கு அவன் தசமாவம் கொடுத்தான். ஆகவே யாக்கோபை பார்க்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்கு, ஈசாக்கு பிள்ளை யாக்கோபை பார்க்கிறான். யாக்கோபை போகிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சமயம் கொண்டு விடுவான் என்று சொல்லி ஒளித்து ஓடுகிறான். கல்லை வெத்தீரோ படுத்திருக்கிறான், கனவை காணுகிறான். ஒழுங்கு என்ன சொல்றான், தூணை நிறுத்தி ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். இந்த கல் தேவனுடைய வீடாகும், தவறில் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமாவம் செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையை, ஒரு உடன்படிக்கையை அவன் செய்து கொள்கிறான். ஆறு, ஜாக்கம் நியாயப்பிரமணத்துக்கு முதல் நடக்கிற காரியங்களில் இன்னுமாய் பிறகு நியாயப்பிரமணம் கொடுக்கப்பட்ட பிறகு வர்ற காரியங்களை பார்த்தார். 27 அதிகாரத்தில் பார்த்தார், தேசத்திலே நிலத்தில் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. தசமாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது தொடவை கூடாது, அது பரிசுத்தமானது என்று லேவியாகம் 27:30 சொல்லப்படுகிறது. அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. அதுவே 2 புஸ்தகத்தில் வரும்போது 18 எல்லாவற்றிலும் தசமாவத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இதுமா 18:26 தசமாவத்தில் என்றால் என்ன என்று சிலருக்கு தெரியாது. தசமம் என்று சொன்னால் வேதர் சொல்றது 10 1/10, 10 1/10 மிக்க 9 உனக்குரியது, 1 கர்த்தருக்குரியது. அதை நீ தொடாதே, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அது கர்த்தருக்கு தேவையானது. ஆகவே நீ விதைக்கிற உபாமத்திலே பார்த்தா, நீ விதைக்கிற விதத்தினாலே வயலின் விளையும் எல்லா பலனிலும் தசமாவத்தை பிரித்து அவருக்கு செலுத்த. ஆகவே நாம் என்ன செய்கிறோம், இன்னைக்கு ஒரு கேள்வி, சரியா ஆதியாமத்தில சொல்லப்பட்டிருக்குது, யாத்திராமத்தில சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, இது பழைய ஏற்பாடு தானே, புதிய ஏற்பாட்டில் இந்த காரியத்தை குறித்து ஒன்றுமே இல்லை. இன்னும் புதிய ஏற்பாடு எடுக்கிறா அநேக காரியங்களை அடுத்து காட்ட முடியும். ஆனால் ஒரு வசனத்திலே இந்த காரியத்தை குறித்து தேவன் வடிவாய் சொல்லியிருக்கார். ஆகவே நாங்கள் அந்த வசனத்தை நான் எடுக்கவே இல்லை என்று யோசிச்சேன். ஆனால் நேற்று உபாசத்திலே பாஸ்டர் அவர்கள் அதை மீன் பண்ணி அந்த காரியத்தை சொன்னபடியே அதை நான் எடுக்க வேண்டிய காரியமா போயிட்டு எடுத்துக்கொள்வோம். மல்கியாம் தீகஸ்தின் புத்தகம் 3 மல்கியாம் புஸ்தகம் 3:8-9-10 வசனம்.
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாவத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாவங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவை பரீட்சை வாராதிருப்பார். பிதாவுக்கு நேர சொல்ற பரீட்சை வாராதிருப்பார். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை சோதித்து பாருங்க. எந்த இடத்துல சொல்லுகிறார், தசமபாவத்தில் பாருங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நான் முதலில் சொன்னது போல லேவியானத்தில் பார்த்தா அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. அப்ப அதை நீங்கள் வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் உங்களை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசபாத்திரம் காணிக்கையில் ரெண்டு இருக்கு. தசபாத்திரம் காணிக்கலாம். கர்த்தருடைய கிருபையாலே போனவர் அந்த ஊழியரை நாங்கள் ஆசீர்வித்து வழி நடத்த கிருபை செய்ய நீங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்படியே நீங்கள் கொடுத்து உங்க ஒவ்வொருடையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அடுத்த கிழமை இன்னொரு ஊழியர் வர்ற, இதுக்கு பிறகு இன்னும் ஊழியர்கள் பாஸ்டர் செல்வகுமார் நல்ல பாட்டுக்காரர் மேஷியா அவர் கூட கேட்டுப்பட்டு நாங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். என்னன்னு சொன்னா இந்த வருடத்திலே எங்களுக்கு இருக்கிற நிதி நிலைமைகள் இயலாத நிலைமையிலே நாங்கள் அதை ஏழாவது வர்றபடியால் நாங்கள் அதை அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் தாங்க வேண்டும், அவர்களை உற்சாகமூட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே இதுல சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் தசபாத்திலும் காணிக்கையிலும் தானே என்னை வஞ்சிக்கிறீர்கள். ஆண்டவர் நீங்கள் சபிக்கப்பட்ட இதை விட்டுருவோம். இந்த வசனத்தை அப்படியே மறைச்சிரும். அதை விட்டுட்டா பாஞ்சு அப்படியே அடுத்த வாத்தியத்துக்கு போய். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசபாங்களை எல்லாம் பண்ணசாலையை கொண்டு வாருங்கள், திறந்து இடங்குள்ளா மட்டும் உங்களை ஆசீர்வாதிப்பா. தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாங்கள் விதைக்க வேண்டும். முதல் விதியை பார்த்தா தானிய விதையை குறித்து பார்க்கிறோம். இங்க அப்ப சொல்ற பவுல் சொல்லும் போது இந்த விதை குறித்து தசபாதை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். சரி, அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே இந்த காரியம் இல்லையே என்று அநேகர் சொல்வது. புதிய ஏற்பாடுல இது இல்ல, புதிய ஏற்பாடுல இன்னும் இல்லை. நீ ரெண்டு இருந்தா உண்டா கூடாது சொல்லுக்க. 2050% ஒரு விதமே கொடுக்கறேன், என்ன 50% போற. இந்த கொல்கெட் கட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை ஒன்று செய்யாம கப்பலில் யோசிச்சு போய் கொண்டு வந்த போது அந்த கேப்டன் கேட்டு இந்த என்ன தெரியும் ஆரம்பிக்கிறதுக்கு இப்படி செய்யு சொல்லி எல்லாம் சேர்க்கும். அவர் போய் ஆரம்பிச்சு காந்தி பல்முழு அதோடு சேர்ந்து இன்றைக்கு உலகம் எங்கிலும் கொல்கட் பட்பாச இருக்கு. அவர் கடைசியாக தனது தசமாகம் எவ்வளவு கொடுத்தார் தெரியுமா? எவ்வளவு கொடுத்தார்? 100%-90% தசமாகம் கொடுத்தார். தனக்கு வர்ற வருமானத்துல 100%-90% ஆண்டவற்ற காரியத்துக்காக தசமாகம் காணிக்காகவும் பிள்ளைகளை பராமரிக்கிற அநேக காரியங்களுக்கு இந்தியாவுக்கு எல்லா காரியங்களையும் அவர் உதவி செய்திருக்கிறார். சரி, மத்திய 23:23 இதே இந்த வசனத்தை நீங்க லூக்கா 11:42 இந்த இதே வசனத்தை சுரக்கிறது. ஆகவே மத்திய 23:23 வாசிப்போம்.
மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் சதோபாவம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே.
என்னது என்ன சொல்லியிருக்கு? மாயக்காரியவே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்னொரு இடத்துல லூக்காளுதல சுவிசேஷத்திலே ரெண்டு பேர் சோம்படம்படப்படி போறார். ஒன்று பசியன், ஒருவன் ஆயக்காரன். அந்த பரிசையும் சொல்லுகிறான், நான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன், எனக்கு வரும் வருமானம் எல்லாவற்றிலும் நான் தசமாகம் கொடுக்கிறேன். அவன் மற்றத விட்டுட்டான், அவன் ஜபத்தும் கெடுக்கப்படாது. இங்க பாருங்க சொல்லுறது, மாத மாயப்பக்காரை வேதப்பாறை பரிசுரை உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றத்திலும் வெந்தியத்திலும் சீரகத்திலும் தசமாகம் செலுத்துறீர்கள், நல்லது. நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்துகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? இவைகளையும் எதுகள் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அவைகள் எது? தசமா எது? ஒற்றத்திலும் வெந்தயத்திலும் சீரத்திலும் தசமாகம் செலுத்த வேண்டும். நாங்க வயல் விதைக்கும் போது கொஞ்சம் தான் செய்யறாங்க. வயல் விதைச்சால் அந்த விதையில வர்ற காரியங்களே நாங்கள் என்ன செய்வோம்? அடுத்த முறை அடுத்த வருஷத்துக்கு விதைக்கிறதுக்கு சில 3 முட்டை 2 முட்டையை அப்படி எடுத்து வைத்துருவோம் விதைக்கிறதுக்கு. அது தொடவே மாட்டோம். கொஞ்சத்தை சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும், கொஞ்சத்தை நாங்கள் விற்போம். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? விதைக்கிற விதையும் நாங்க என்ன செய்யறோம்? சாப்பிட்டு விடுறோம். சாப்பிட்டு விட்டா அங்க என்ன நடக்காது? விதைப்பும் இல்ல, அறுப்பும் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. நான் பார்த்திருக்கேன், நான் ரசிக்கப்பட்ட இத்தனை வருடங்களா நான் பார்த்திருக்கேன். சில குடும்பங்கள்ல பார்த்தா இன்றைக்கும் கேட்டாலும் இத்தனை வருடங்களா வேலை செய்து வேலை செய்து உழைச்சி கொண்டே இருக்கிறாங்க. கேட்டா வாழ்க்கையில கடை பிரச்சனை சந்தோஷம் இல்லை. எது கேட்டாலும் கடன் கடன் கடன், எது கேட்டாலும் கவலை கண்ணி கஷ்டங்கள். ஏன் நாங்க விஜயம் என்ன செய்கிறோம்? துண்டு விடுறோம், சாப்பிட்டு விழுகிறோம். அப்ப விதைக்கையில அறுக்க முடியாது. சிறுக விதைக்கு சிறுக கிடைக்கும், பெருக விதைக்கு பெருக கிடைக்கும். அப்ப சிறுக விதைக்காட்டி என்ன நடக்கும்? ஆசீர்வாதமே இல்லாது. ஆகவே இரண்டாவது காரியம், நாங்கள் பார்த்த காரியம் விதியை குறித்து, தசாவாதத்தை குறித்து, அப்ப சொன்ன பவுல் கொடியேறி எழுதின காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆகவே நாம் தேவனுடையதை தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். சரி, மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அந்த காரியத்தை குறித்து அவர் திரளான ஜனங்களுக்கு முன்பாகவும் தன் சீஷர்களுக்கு முன்பாகவும் இந்த காரியத்தை குறித்து, விதியை குறித்து அவர் போதித்திருக்கிறார். இங்க என்ன விதியை குறித்து அவர் போதித்திருக்கிறார்? முதலாவது பார்த்தோம் தானியத்தை விதைக்கிற கருத்து, இரண்டாவது பார்த்தோம் தசமானத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், மூன்றாவது காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த விதியை குறித்த காரியத்திலே என்னத்தை சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்ப்போம். மத்திய 13 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13 இங்க 3 இருந்து அங்க புல்லா சொல்லப்பட்டிருக்க 2-3 காரியங்களை குறித்து, அங்க விதியை குறித்த காரியத்தை அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இதே காரியத்தை நீங்கள் மாற்கு 4:3 நீங்கள் பார்த்தால் பார்க்க முடியும். லூக்கா 8:5 பார்த்தால் இதே காரியத்தை இந்த உவமே மத்தியவும் எழுதியிருக்கார், மாற்குவும் எழுதியிருக்கார், லூக்காவும் எழுதியிருக்கிறார். ஆகவே மத்திய எழுதின காரியத்திலிருந்து தேவன் விதியை குறித்து எந்த காரியத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி உவமைகளாய் அங்கே பேசியிருக்கிறார் என்று காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, இதை பார்த்தால் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அவர் 3 வாசிக்கிறேன், அவர்கள் அவர் அநேக விஷயங்களை உவமைகளால் அவருக்கு சொன்னார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் இருக்கும்போதுதான் இந்த காரியத்தை அவர்களுக்கு உவமையாய் தேவன் சொல்லுகிறார். சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், கேளுங்கள். ஹலோ, கேட்குதா? கேட்குதா? ஆண்டவரும் இப்படிதான் சொல்லியிருக்க, கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், நல்ல காரியத்தை செய்ய புறப்பட்டான். சரி, அவன் விதைக்கையிலே என்ன நடந்ததா? சில விதை வழியருகே விழுந்துட்டு. அப்ப சில விதைகள் என்ன வழியருகே விழுந்த போது அது பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது, அதை உன்று போட்டது, அதை தின்று போட்டது. 4 நிலங்களை குறித்து ஆண்டவன் 4 காரியங்களை குறித்து இதுல சொல்லுகிறார். வழியோரத்தில் விழுந்த காரியத்தை அடுத்த சொல்லுகிறார், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பார இடங்களில் விழுந்தது. கற்பாறைக்கு மேல கொஞ்சம் மண் இருந்த இடத்துல விழுந்தது. விழுந்ததுனால் என்ன நடந்தது சொன்னால், மண் ஆழமா இராதனால் அது சீக்கிரமாய் முளைத்தது, சீக்கிரமாய் முளைத்தது. ஆனா வெயில் ஏறின போதோ, வெயிலும் தேவை மழையும் தேவை, ஆனா வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமல் உலர்ந்து போயிற்று. இது கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லப்படுது. 3 விதியை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, முள்ளுள்ள இடங்களிலே விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அப்ப சரியான முறையிலே அது பலன் கொடுக்காதபடி அந்த முட்கள் நெருக்கி போட்டது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், வலியறுத்து விழுந்த விதை. 2 அவர் சொல்லுகிறார், மண்ணில்லாத கற்பாறையில விழுந்த விதை, மூன்றாவது சொல்ற முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதை என்று சொல்கிறார். நாலாவது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்று சொல்லுகிறார். விழுந்து அது என்னதாகுது, நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் கொடுத்தது. அப்படி என்றால் நாங்கள் எந்த விதையா இருக்கிறோம்? ஆண்டவர் இந்த உவமைகளை சொல்லிய போது ஆண்டவர் உங்களுடைய வாதத்தையும் சொல்லி போட்டு சொல்ற, கேட்க முதல்ல சொன்னது ஆரம்பத்தில் பிடிச்ச கேளுங்கள் என்று சொல்லி படம் சொல்றார். அடுத்த சொல்லுகிறார் வசனத்தை ஒன்பதாவதுலே, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கிடவன். மார்க்கிலும் சொல்லப்பட்டிருக்கு, லூக்காலும் சொல்லப்பட்டிருக்கு, ஏழு சபைகளுக்கு வெளிப்படுத்த சொன்ன கருத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கிடவன். சரி, அப்ப இந்த சீசர்கள் வருகிறாங்க. இப்ப இவ திரளான ஜனங்களுக்கு தான் தேவன் உவமையா சொல்லுகிறார். இப்ப சொல்லி போட்டு சொல்லுகிறார், சீர்களிடத்தில் வந்து அவர்களுடைய உவமைகளை போதி பேசுகிறேன் என்று கேட்டார்கள். அது சீசர்கள் பதினோரு சீசர்கள் வந்து ஆண்டவரை பார்த்துக்கிற, நீ உவமைகள் அவரோடு பேசுகிறேன் என்று கேட்ட போது அவர் சொல்லுகிறார், பரலோகத்தினுடைய ரகசியங்களை உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்லி போட்டு, உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும் பருமணம் அடைவான் என்று சொல்லி, அவர்கள் கண்டும் காணாதவர்களாம் கேட்டும் கேளாதவர்களாம் உணர்ந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள், நான் உவமைகளாய் அவர்களோடு பேசுகிறேன். இது ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே ஒன்பது பத்து வசனத்தை பார்த்தா, கண்டும் காணாதவரும் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியான காரியங்களை சொல்லி போட்டு, இப்படியான காரியங்களை காண்கிறாலும் உங்கள் காதுகள் கேட்கிறனாலும் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அப்ப சொல்லுங்க, நான் இங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பாக்கியம் உள்ளவன் சொல்லுங்க, பாக்கியவதிகள் ஏன்னு சொல்ல, காதுகள் கேட்கிறது, அதனால் நீங்கள் பாக்கியவாங்க. சரி, இந்த விதைக்கிற பற்றி உவமையை கேளுங்கள் என்று இந்த பதினோரு சீசர்களுக்கு தான் ஆண்டவர் விளங்கப்படுத்துகிறார். அங்கு உவமைகளா பேசினார், இந்த பதினோரு சீசர்களுக்கும் என்ன காரியம் என்று அவர் இந்த உவமையை விளங்கப்படுத்துகிறார். என்னென்று சொன்னால், அந்த உவமை குறித்து அவர் சொல்லுகிறார், இந்த ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது, ஆண்டவர் முதலே சொல்லுகிறார், கண்ணிருந்தும் காணாமல் உணவில்லாமல் இருக்கிற அந்த காரியங்களை சொல்லி போட்டுதான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போதுதான், நீங்க உணர்ந்தா என்ன செய்வீங்க, முப்பதும் அறுபதும் நூறும் பலம் கொடுப்பீர்கள். உணராதிருந்தால் என்ன செய்வான், பொல்லாங்கன் வந்து, இதுல பொல்லாங்கன் சொல்லுது, மாற்றில பார்த்தால் சாத்தான் என்று சொல்லப்படுகிறது, லூக்காவில் எடுத்து பார்த்தால் பிசாசன் என்று சொல்லப்படுகிறது. மூன்றும் ஒரே பேர் தான், ஒரே ஆள் தான், எங்கள் சத்ருவாவன் தான். அனைவரும் சொல்றாரு அடுத்த வசனங்கள் எங்கள் வரும்போது சத்ருவை குறித்து அங்கு விளங்கப்படுத்து. அப்ப சொல்லுகிறார், அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழியருகே விழுந்த விதை. அப்ப உணர்வில்லாட்டி பொல்லாங்கன் வந்து அதை பொறுக்கி போடுவான். அவரை குறித்து இன்னொரு சொன்ன ஒருவர் சொல்லுகிறார், பொறுக்கி பயல் சொல்லுகிறார், பொறுக்கிறதா அவனுக்கு வேலை. ஆனால் தனக்குள்ளே வேறு இருந்தால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசன நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டானவுடன் இடர் அடைகிறான். வசனத்தின் நிமித்தம் துன்பம், கொஞ்சம் இடர் வந்த, நான் சேர்ச்சிக்கு வர மாட்டேன், நான் சேர்ச்சிக்கு வந்தப்பறம் எனக்கு இவ்வளவு காரியம் நடக்குது, துன்பம் வருது, இடர் வருது, அவன் நான் சேர்ச்சிக்கு வரமாட்டேன். இதைத்தான் ஆண்டு வச்சுறாரு கற்பாறையிலே, இதை கொஞ்ச நாள் சந்தோஷப்படுவார்கள். உங்க ஆரம்பத்துல பார்த்தா இப்படி விசுவாசம் எங்களுக்கு இல்லையென்று சொல்லுவோம், திடீரென்று ஆங்கில காண கிடைக்காது போய்விடுவார்கள் என்றார். கற்பாறை மேல் விழுந்த விதை என்று சொல்லப்படுகிறது. சரி, அடுத்தது முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உலக கவலை ஐசுவேத்தின் மயக்கம். உலக கவலை, நாளைக்கு என்னத்தை உண்போம், காலை மறுதளத்திலே என்னத்தை சேர்ப்போம், பிள்ளைகளுக்காய் என்னத்தை வைப்போம், பிள்ளைகளுக்காய் என்னத்தை சேர்ப்போம், இது உலக கவலை. ஐஸ்வர்யத்தின் மாகிக்கும், இன்னும் பணக்காரனா வேணும், இன்னும் வசதி படைச்சனா வரணும், இன்னும் பெரியவனா வரணும். இந்த மயக்கத்தினால் நெருக்கி போடுகிறதுனால் என்ன நடக்கிறது, அவனும் பலனற்று போகிறான். இந்த உவமையை விதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது மூன்று காரியத்தையும் தன் சீசர்களுக்கு, பயனுள்ள சீசர்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் சொல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசந்தை கேட்கிறவனும் உணர்கிறவனமாயிருந்து, உணர வேண்டும், வசனத்தை கேட்டு போது நாங்கள் உணர வேண்டும். அவன் 30 நூறாகவும் 60 வந்தழுவான் என்று தேவன் அந்த உவமையை குறித்து அவர்களுக்கு சொன்னார். அப்பே நீங்கள் வழிகறியே அல்லது கற்பாரையா அல்லது முள்ளுள்ள இடங்களை விதைத்திருக்கிறதா அல்லது நல்ல எண்ணத்தில் விழுந்து 30, 60, 100 பலன் கொடுக்கிறாளா என்று நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆண்டவர் விதியை குறித்து ஆண்டவர் தன்னுடைய வாயினாலே சொன்ன உவமையின் கருத்தை சீஷர்களுக்கு விளங்கப்படுத்தி சொன்ன காரியம் இது. திருப்பி அவர் 24 அவர் வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், இன்னொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். யாருக்கு? சீஷர்களுக்கு. நல்லெண்ணத்தில் விந்த விதைத்த விதை மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்லெண்ணத்தில் விழுந்தது மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆகவே மனுஷன் நித்திரை பண்ணுகையிலே அவனுடைய சத்துரு, பிசாசு, பொல்லாங்கன், சாத்தான் போதுமக்கள் கலைகளை விதைக்கப்பட்டு போகிறான். ஆகவே பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது கலைகளும் காணப்பட்டது. அவ்வூட்டைக்குமானுடைய வேலைக்காரர்கள் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதியை விதைத்தீரே அல்லவா, பின்னே அதில் கலைகள் எப்படி உண்டானது? ஆண்டவர் சொல்றார், சத்துரு இதை விதைத்தான், சத்துரு இதை விதைத்தான் என்று சொல்லிப்போட்டு அவர் சொல்கிறார், கலைகளை நாங்கள் புடுங்க போகிறோம் என்று அவர் சொல்லும் போது அவர் சொல்கிறார், பிடுங்காதபடி இரண்டையும் அறுப்பு காலம் வரட்டும் வளரட்டும். தேவன் அறுப்பு காலம் என்ற ஒரு காலம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயமாய் உண்டு. ஆகவே முதலாவது அவர்கள் கலைகளை பிடுங்கி தேவத்தூர்களை அனுப்பி அவர்களை பிடுங்குவார். அது தேவனுடைய வேலை. சுட்டிருக்கிறது கட்டுகளா கட்டும் கோதுமை மணியும் களஞ்சியத்திலே சேர்த்து வீங்கள் என்றேன். நாங்கள் கோதுமை மணியாய் நல்ல பலன் கொடுக்கிறவளாய், 30, 60, 100 பலன் கொடுக்கிறவளாய் நாங்கள் விதியாய் இருக்க வேண்டியது அவசியம் என ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சீஷர்களுக்கு சொன்னார். அன்றைக்கு திரளான ஜனங்களுக்கு முன்னால சொன்னதும் புரியல, அந்த சீஷர்களுக்கு சொன்னதும் சீஷர்களுக்கு புரியல என்ற ஆண்டவர் அந்த காரியத்தை திருப்பி விளக்க வேண்டியா இருக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கும் புரியக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. பிறகும் ஆண்டவர் இந்த உவமை குறித்து ஒரு காரியத்தை அங்கே சொல்றதை பார்க்கிறோம். வேறு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். 31 அவசனம், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. பாருங்க, இது பரலோக ராஜ்யம், பரலோக மத்தியில பார்த்தா பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் மாட்டில பார்த்தா தேவனுடைய ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம், இப்படி என்று லூக்காவில் எல்லாம் சொல்லப்படுது. எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் தான். ஆகவே அந்த கடுகு விதை, கடுகு விதைக்கு பார்த்தால் கடுகு விதை விட வர கடுகு மிகவும் சிறியது. ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான், அது சகல விதைகளும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளும் பெரிதாக ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளும் வந்து அடைவதற்கு மரமாகும் என்றார். நாம் அப்படியாய் இருக்க வேண்டியது அவசியம். அதான் ஆண்டவர் சீஷர்களுக்கு இந்த காரியத்தை விளங்கப்படுத்தி சொல்றார். இப்ப இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தால், எங்கள் தேசத்தில் பார்த்தா கடுகு மரம் சின்ன மரமா தான் இருக்கும். ஆனா இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தா கடுகு என்னன்னா பெரிய மரமா இருக்கும். அங்கேதான் பறவைகள் வந்து எல்லாம் தங்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே நானும் 30, 60, 100 தெய்வனுக்கு பலன் கொடுக்கிறவளாய் நல்லெண்ணத்தில் இருந்த விதியாய் நாங்கள் இருக்க வேண்டியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இந்த காரியத்தை விளங்கப்படுத்திருக்கிறார். இப்ப 34 வீழ எல்லாம் இயேசு ஜனங்களோடும் உபமைகளா பேசினார், உபமைகளா அன்றி அவளோடு பேசவில்லை. என்னடா என் வாயை உபமைகளா திறப்பேன் என்று சங்கீதத்திலேயும் இதிலேயும் காரியத்தை சொல்ல, சங்கீதம் 78:2 இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பிறகு ஆண்டவர் திருப்பி அந்த சீடருக்கு சொல்றார், அவர் பிறகு 37 பாருங்க, அவர் பிரதியுத்திரமாக நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷ குமாரன் இயேசு விதைக்கிறார். நிலம் என்னது? உலகம். அதுல என்னது விதைத்த போது? கலைகளும் வந்துட்டு. நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்படியே விளக்கமாய் சீடர்களுக்கு சொல்ற, அவர்களை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு. தேவன் அறுக்க போகிறார், கூட்டி சேர்க்க போகிறார், அவளை கட்டி அருகில் அக்கினியிலே போட போறார். அவர்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கிறவளை அவர் சேர்க்க போகிறார் தன்னுடைய ராஜ்யத்தை. ஆகவே அதனால் கலைகளை சேர்த்து அக்கினியில் சுட்டடி போல இவ்வுலகத்தின் முடிவு நடக்கும், நடக்கும், நடக்கும். ஆகவே தேவது மனுஷகுமாரன் தன்னுடைய தூதரை அனுப்பார், அவர்கள் வந்து அந்த காரியத்தை செய்வார்கள். அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கு அழுகையும் பட்டெடுப்பையும் ஏற்படுவோம். அதே நேரத்திலே 42 வாசிங்கள், அங்கே நாங்கள் 30, 60, 100 பலன் கொடுத்தால் அங்கு எப்படி நாங்கள் இருப்போம் என்று 42 வாசிங்க. 3:13-43.
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன்.
கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்கிறவன். சூரியனு போல பிரகாசிப்பார்கள். சூரியன் பிரகாசத்துக்கிட்ட நீங்க போயிடுமா? நல்ல சுற்றிய 12 நாங்க சூரியனை பார்க்க முடியாது. இங்க இவ்வளவு தூரத்துல இருந்தே நீங்க சூரியன் இவ்வளவு பிரகாசிப்பீர்களா? எப்படியா? நல்ல நிலத்தில் இருந்த விதியா இருந்தால் 30, 60, 100 பலன் கொடுக்கலா இருந்தா? வழியருகே விதைக்கப்பட்டால், கத்தாராயின் வாழ்ந்திருந்தால் கொஞ்ச நாள், முள்ளுகள் நெருக்கி உலகம் மைசூரியை நெருக்கினால், எது வந்தாலும் நான் தேவனுக்காய் வாழ்வேன் என்று வாழ்வதுதான் உணர்வுள்ளவளாய் வேண்டவன். அது ஆண்டவர் சொல்றார், உணர்வுள்ளவரா. உணர்வில் அடிப்பொருளாங்க வந்து அப்ப விதியை குறித்து 3 காரியங்களை குறித்து பார்த்திருக்கோம். முதலாவது உண்மையான விதைய தானியத்தை குறித்து பார்த்தோம். இரண்டாவது அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது தசமாதத்தை குறித்து திருகிறதைக்கான குறித்து பார்த்தோம். மூன்றாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த விதியை குறித்த உவமைகளை 4 குறித்து சொல்லி, அந்த 4 இருக்கிற உவமைகளாய் பேசி அதுக்கான கருத்துக்களை சொல்லி, மீண்டும் இந்த கருத்துக்களை சொல்லி சீஷர்களுக்கு விளங்கப்படுத்துறதை பார்க்கிறோம். ஆகவே இன்று எங்களுக்கும் எனக்கும் விளங்குற காரியம் என்னவென்றால், நாங்கள் 30, 100, 60 பலன் கொடுக்கலாய் இருக்க வேண்டும். நீங்க சூரியனை மேல் பிரகாசிக்கப்பட வேண்டும். சரி, 4 ஒரு காரியத்தை குறித்து சரியா பார்த்து நான் கடை செல்வோம். 4 காரியம் திருச்சங்கின் புத்தகம் 11 திருச்சங்கின் புத்தகம் 11 முதலாம் வசனம் 5-6.
உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய்.
உன் ஆகாரத்தை, உன் விதியை நீ என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆகவே நாம் தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டியவர்கள், விதைக்க வேண்டியவர்கள். ஆகவே இதை குறித்து அதிக பிரசங்கங்கள், அதிக காரியங்களும் இங்க கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நிச்சயமாய் நாம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை, கடமை. அப்ப சொன்ன பவுல் சொல்றான், இது எங்கள் மேல் விழுந்த கடமை. அவர்கள் ரட்சிக்கிறவ தேவன். ஆனா இன்னொரு இடத்துல சொல்ற, விதைக்கிறானமல்ல, நீ பாய்ச்சிறானமல்ல, விளைய செய்கிற கத்தர் ஆளாகும். அவர் ரட்சிக்கிறவர் தேவர். நாங்கள் விதைக்க வேண்டியது எங்கள் கடமை, ஆனா விளைய செய்கிறவர் கத்தர். அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் ஆசீர்வதித்தால் அந்த காரியங்கள் நடந்தே தீரும். அவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் விதைக்க வேண்டும். நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை நாங்கள் மட்டும் பெற்றுக் கொண்டிருக்கோம், மற்றவர்களுக்கு நாங்கள் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும். தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் 3 வருஷத்திலே நீங்கள் விதைத்து அறுத்து அதன் கனிகளை புசிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது எங்கே? நாம் விதைக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் ரட்சிக்கிறவர் நாம் தேவனே. ஆகவே நாம் இது எங்கள் ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையாது. இப்படியாவது எங்கள் இலங்கை தேசத்து மக்களோ, அல்லது இந்த டச்சு ஆக்களுக்கோ, இல்ல இத்தாலிக்காரருக்கோ, நீங்க காண்றவர்களுக்கோ, பழகிறவர்களுக்கோ, நீங்கள் விதைக்கிறதை குறித்து தாமதம் இல்லாமல், பயம் இல்லாமல், தைரியமாய் சொல்லுங்கள். தேவன் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இதை குறித்த காரியத்தை, உன் அகாரத்தை தனிமேல் போடு என்று அங்கே நாட்கள், அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை நீ காண்பாய். அவட அறுவடை நாளிலே அதன் பலனை நீ காண்பாய் என்று சொல். சரி, 5வது 6வது வசனத்தை பாருங்கள்.
ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய்.
பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருந்தபோது ஆவியின் வழி இன்னதென்று கர்ப்பத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம், அது உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறத ஒன்றுக்கும் தெரியாது. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். 6வது வசனம் சொல்கிறது,
காலையிலே உன் விதையை விதை.
காலையிலே உன் விதையை விதை. விதைக்க வேண்டியது, நீ விதைக்கத்தான் அறுவடையை செய்யும்.
மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே.
மாலையிலே நீ கையிலே நெகிழ விடாதே, சோர்ந்து போகாதே. அதுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தது அது அதிக நாட்களுக்கு பின் நிச்சயமாய் பலனை தந்தே ஆகும்.
அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாய்.
நீ அறியாய். அவர் ரட்சிக்கிறவர். அவர் அவர் எப்போது எப்படியானவர்களையும் எப்படியானவர்களையும் அவர் ரட்சிக்க வல்லவர். எந்த நிமிஷத்தும் ரட்சிக்க வல்லவர். அது எங்களுக்கு தெரியாது. ஆனா விதைக்க வேண்டிய காரியம் எங்கள் கையிலே இருக்கிறது. அதை நாம் விதைக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்க போறோம். கலாத்தியர் எழுத்தின 20 எடுத்துக் கொள்ளுங்கள். இதுவும் அப்போஸ்தலன் பவுல் இந்த காரியத்தை குறித்து எழுதுகிறார். 6வது அதிகாரம் 7-8 வசனம்.
மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
முதல் கேளுங்கள், காதுள்ளவன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்லியிருக்கு. அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நீங்கள் மோசம் போகாது இருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் விதைக்காட்டி அறுக்கவே முடியாது, அறுவடையே காணவே முடியாது. நாம் விதைக்க வேண்டும். அடுத்த வசந்த வாசம்,
தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
பாருங்கள், தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். அது அழிவு. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை, நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த கலாத்தியர்களுக்கு நிருபத்தில் பார்த்தால், மாமிசத்தின் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதம் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாயிருக்கிறது. மாமிசத்தின் கிரியைகள் என்று சொல்லி போட்டு அங்க பட்டியல் போட்டது. மாமிசத்தின் கிரியைகள், அப்ப மாமிசத்தின் கிரியைகள் என்ன செய்யும்? அழிவு. ஆண்டவர் சொல்லி கொஞ்சம் பாருங்க, மாமிசத்தின் அழிவை அறுப்பான். அப்ப மாமிசத்தின் கிரியைகள் அழிவை கொண்டரும். அடுத்தது இங்க பார்த்தால் 22வது வசனத்திலே ஆவியின் மாம்சத்தின் கிரியைகள் வருது. அப்ப இதுல என்ன வரணும்? ஆவியின் கனிகள் என்றுதான் பெறணும். ஒன்பது காரியங்களை குறித்து. ஆனா ஆவியின் கனியும் ஒருமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நாங்க ரெண்டு நாள் என்ன சொல்லுவோம்? ஒரு நாள் என்றால் நாள் என்று சொல்லுவோம், ரெண்டு நாள் என்றால் நாட்கள் என்று சொல்லுவோம், ஒரு மாதம் மாதம், ரெண்டு மாதம் மாதங்கள் என்று சொல்லுவோம், ஒரு வருடம் வருடம், ரெண்டு வருடத்தை ரெண்டு வருடங்கள் என்று சொல்லுவோம், பல வருடங்கள் என்று சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு மேல ஆயிட்டு பிறந்த என்று சொல்லுகிறோம். பாருங்கள், ஆவியும் கனியும் ஒருமை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படியான ஒன்பது காரியங்களையும் குறித்து சொல்லுகிறார். ஆகவே ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பார். அவ நாம் நித்திய ஜீவனை அறுக்கிறவளால் நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஆண்டவர் விதியை குறித்து காரியத்திலே சொன்ன ஐந்து காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது, தேவன் விதைக்கும் போது, தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஈசாக்கு விதை விதைத்தான், அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். இரண்டாவது, விதையை குறித்து பார்த்தா நாம் தேவனுக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் 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 வருமானம் வருகிற எல்லாவற்றிலும் நாங்கள் 1/10 தேவனுக்கு கொடுக்க வேண்டும். காணிக்கலாய் கொள்கிறோம், நாம் தேவனை வஞ்சிக்கலாமா என்று சொல்லப்பட்டது. புதிய இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பார்த்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உவமைகளாய் விதியை குறித்த காரியத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். திரளான ஜனங்களுக்கு முன்னாக விளங்கப்படுத்துகிறார், தனியே 11 சீஷர்களுக்கு முன்னாக விளங்கப்படுத்துகிறார். மீண்டும் வேறு உவமையை சொல்லுகிறார், வேறு உவமையை, விதையை, விதையை கடகு விதை என்று சொல்லுகிறார். புறகும் விதையை குறித்து என்ன சொல்லுகிறார், அது என்னென்று, எப்படியான காரியங்கள் நடக்கும் என்று, அந்த காரியத்தை குறித்து, களைகள் எப்படி வந்தது, என்ன செய்வார் என்று, ஆண்டவர் தூதர்களை கொண்டு அறுப்பார் என்று, முடிவு காலம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான்காவது பார்த்தோம், நீ நாகாரத்தை, உன் விதையை விதை, பல நாட்களுக்கு பின்பு அதன் பலனை அறுப்பார். நாம் விதைக்காமல் அறுக்கவே முடியாது. ஆவியின்படி விதைக்கிறனோ நித்திய ஜீவனை பெறுவான், மாமிசத்தின்படி விதைக்கிறனோ அழிவை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கலாத்தியர் 6:7-8 இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஐந்து காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். தேவசமத்திலே நாங்கள் ஒருமிந்து நாங்கள் எப்படியா நாங்கள் இன்றைக்கு விதைக்கிறோம், எங்கள் விதை எப்படியா இருக்கிறது, தேவன் எங்களோடு இருக்கிறார், தேவன் எங்களோடு இருந்தார் கிதியோன் கேட்கிறார். அவன் விதைத்து அம்மோனியர் மற்றவர்கள் வந்து அதை கொள்ளையடித்துக் கொண்டு போகும்போது அவன் களவாக தனியாய் போரடித்துக் கொண்டிருக்கிறான். அவன் அடித்து அந்த காரியத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அப்போதுதான் ஆண்டவர் அந்த தூதன் சந்திக்கும் போது சொல்கிறான், தேவன் நம்மோடு இருந்தால் இந்த காரியங்கள் சம்பாதிப்பேன் என்று சொன்னார். அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். ஆகவே ஆண்டவர் அம்மோனிய கையிலே அவர்களை ஒப்புக் கொடுத்தார்.